அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.
வழங்குவோர் விமால் சொக்கநாதன், ஜெகதீசன் ஆகியோர். நெல்சன் மண்டேலா அவர்களின் உடல்நிலை நேற்றிரவு சற்று சீராக இருப்பதாக தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா தெரிவித்திருக்கிறார். நேற்றிரவு தான் அவரை பார்த்தபோது இருந்ததை விட இன்று காலையில் தான் பார்த்தபோது அவர் நன்றாகவே இருந்தார் என்று அதிபர் கூறியிருக்கிறார். அவருடைய உடல்நிலை மாற்றங்கள் எதுவும் ஏற்படாமல் அதே உச்ச நெருக்கடி நிலையிலேயே இருந்து வருகிறது. திரு மண்டேலாவின் மூத்த புதல்வி மகசீவே பேசும்போது, நேற்று புதன்கிழமை தமது குடும்பத்தினர் அவரோடு பேசும்போது அவர் கண்களை திறந்து பதிலளிக்க முயற்சி செய்வதை தான் கவனித்ததாக கூறியிருக்கிறார்.
We still have this hope because, you know, when we talk to him, he will flutter trying to open his eyes. When you touch him, he still responds. And I think for us, that gives us hope.
சுவாசப்பை நோய் காரணமாக பிரேட்டோரியா மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட முன்னாள் அதிபர் மண்டேலா கடந்த 2 வாரங்களுக்கு அதிகமான காலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
ஆப்பிரிக்காவின் ஸ்திரத்தன்மை மிக்க ஜனநாயக நாடுகளில் ஒன்றாக செனகல் திகழ்வதாக அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா பாராட்டு தெரிவித்திருக்கிறார்.
Part of the reason why we want to focus here, starting in Senegal, is to make sure people understand there is enormous potential.
ஆப்பிரிக்காவில் ஒபாமா மேற்கொண்டிருக்கும் 3 நாள் சுற்றுப்பயணத்தின் முதல் நாளான இன்று செய்தியாளர்களிடம் பேசும்போது, செனகல் நாட்டில் தொடர்ந்து நேர்மையான அமைதியான தேர்தல்கள் நடப்பதாகவும் அரச அதிகார மாற்றமும் சுமூகமாக நடப்பதாகவும் ஒபாமா தெரிவித்தார். முன்னதாக அவர் செனகல் அதிபர் மேக்கி சால் அவர்களை சந்தித்து பேசியிருந்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அமெரிக்க அரசு தமக்கு வழங்கியுள்ள வர்த்தக சலுகைகளை ஏற்காமல் தாம் துறப்பதாக ஈக்வடார் நாடு அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கிருந்து வெளியேறியுள்ள முன்னாள் ஒற்றர் எட்வர்ட் ஸ்னோடன் ஈக்வடார் நாட்டில் அரசியல் தஞ்சம் கூறி சமர்ப்பித்துள்ள மனு பரிசீலனை செய்யப்பட்டு வரும் வேளையில் ஈக்வடார் அரசாங்கம் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் அந்தரங்கமான கண்காணிப்பு திட்டம் பற்றி இரகசியங்களை கசியவிட்ட எட்வர்ட் ஸ்னோடன் ஒற்றாடல் குற்றச்சாட்டுகளுக்காக அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டு வருகிறது.
சிலி நாட்டில் கல்வி சீர்திருத்தம் கோரி பள்ளிகளில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 122 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இவர்களில் பலர் சிறார் என்று கூறப்படுகிறது. இந்த பள்ளிகள் அனைத்தும் இந்த வார இறுதியில் நடக்கவிருக்கும் நாட்டின் தேர்தல்களில் வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்பட இருந்தன. நாட்டில் கல்வித்துறையில் சீர்திருத்தம் தேவை என்று கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வரும் போராட்டங்களின் ஒரு பகுதியாகவே இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. நேற்று புதன்கிழமை தலைநகர் சாந்தியாகோவில் நடந்த எதிர்ப்பு பேரணியை தொடர்ந்து இரவில் காவல்துறையினர் மாணவர்களுடன் மோதலில் ஈடுபட்டனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
பங்களாதேஷில் கௌதம் தாஸ் என்ற பத்திரிகையாளரை 8 வருடங்களுக்கு முன்னர் கொலை செய்த குற்றத்திற்காக 9 பேருக்கு பங்களாதேஷ் நீதிமன்றம் இன்று ஆயுட்கால சிறை தண்டனை விதித்திருக்கிறது. அனைத்துல ஊடக கவுன்சில் இதுபற்றி கருத்து வெளியிடும்போது, பங்களாதேஷில் ஒரு பத்திரிகையாளரின் கொலைக்கு தண்டனை வழங்கப்படுவது இதுவே முதல் தடவை என்று கூறியிருக்கிறார்.
சீனாவில் தனது சொந்த தொழிற்சாலையின் பணியாளர்களால் கடந்த 7 நாட்களாக பிடித்து பணயம் வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க வணிகர் ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். தனது பணியாளர்களுடன் ஒரு உடன்பாடு ஏற்பட்ட பின்னரே சீஃப் ரேட்ஸ் என்ற அந்த வணிகர் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நிலுவையில் இருக்கும் தமது 2 மாத சம்பளத்தை கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்ட பின்னரே அவரை தாம் விடுதலை செய்ததாக அந்த பணியாளர்களில் சிலர் பிபிசியிடம் கூறியிருக்கிறார்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
வட இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தை கடந்த வாரம் பெருவெள்ளம் மண் சரிவாகின தாக்கிய போது உயிரிழந்த 800க்கும் அதிகமான மக்களின் சடலங்கள் ஒருமித்து கூட்டாக இப்போது தகனம் செய்யப்பட்டு வருகின்றன. ஏராளமான சடலங்கள் அடையாளம் காணப்படாமல் இருப்பதால் தடயவியல் நிபுணர்கள் சடலங்களை படம் பிடிப்பதோடு சடலங்களில் டிஎன்ஏ மரபணு பதிவுகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள்.
ஆஸ்திரேலியாவின் புதிய பிரதமராக கெவின் ரெட் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். பழைய பிரதமரான ஜூலியா கிலார்ட் அவர்கள் தொழில் கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து விலகிய மறுதினம் கெவின் ரெட் பிரதமராக பதவியேற்றார். தலைமை ஆளுநர் குயின்டிஸ் பிரஸ் முன்பாக அரசு இல்லத்தில் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அதன் பின்னர் அரசியலிருந்து விலகும் கிலாட் அவர்களுக்கு தனது மரியாதையை நாடாளுமன்ற உரை ஒன்றில் கெவின் ரெட் அவர்கள் செலுத்தினார். செப்டம்பர் 14 தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் இந்த தலைமை மாற்றம் வருகிறது. அந்த தேர்தலில் தொழிற்கட்சி தோல்வியடையும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.